இன்று நான் என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூல குரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் கிரியா சத்குரு கிரியா பாபாஜியினுடைய ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வாண்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூருடைக்காடர் சமாதியில் சேந்தனர் உம்மை காக்கவே, சமாதியில் சேந்தனர் உம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்றைய சத்சங்கத்தை நாளைய தினம் வர இருக்கும் கார்த்திகை தீபம் பற்றி எங்களுடைய யோகத்துடன் சேர்ந்து பார்ப்போம். இந்த கார்த்திகை தீப நாள் நாளை நடக்க இருக்கின்றது. இந்த கார்த்திகை தீப நாள் யோக சாதகர்களுக்கு முக்கியமானது. அதாவது பாபாஜி பிறந்த நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரத்திற்கு முதலாவதாக வரும் நட்சத்திரம் கார்த்திகை. இந்த கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை மாதத்தில் வந்த அடுத்த நாள் தான் பாபாஜி இந்த உலகில் பரங்கிப்பேட்டையில் பிறந்தார். அது ஒரு முக்கியமான விடயம். அதைவிட இந்த கார்த்திகை தீபம் மிகவும் முக்கியமானது எங்களுடைய கிரியா சாதனைகளுக்கு. இந்த தீப நாளை நாங்கள் எங்களுடைய இருளுக்கு ஒளி காட்டும் நாளாக யோகத்தில் பார்க்கின்றோம். அது எல்லா சித்தர்மார்களாலும் சைவ சித்தாந்தத்தினாலும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இருளிலிருந்து ஒளிக்கு வருவதற்குரிய ஒரு நாளாக, ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு சாதனைக்குரிய உகந்த நாளாக அது பயன்படுகின்றது. ஆகவே இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் அந்த தினத்தில்தான் கார்த்திகை பௌர்ணமியும் ஒன்றாக வருவது வழக்கம். ஆகவே இந்த கார்த்திகை நட்சத்திர நாளில்தான் கார்த்திகை பௌர்ணமியும் வருகின்றது. ஆகவே இந்த ரெண்டு நாட்களும் சேர்ந்தது பௌர்ணமி சிவனுக்குரிய நாள், கார்த்திகை தீபம் கார்த்திகை நட்சத்திரம் முருகனுக்குரிய தினம். ஆகவே இந்த கார்த்திகை தீப நாளில் சிவனும் முருகனும் இங்கு நினைவு கூறப்படுகின்றார்கள். எங்களுடைய கிரியா யோகத்திலும் கிரியா யோகம் கிரியா பாபாஜி முருக அவதாரமாகவும், அதைவிட கிரியா பாபாஜி சிவ தாண்டவத்தையும் செய்திருக்கின்றார். ஆகவே இந்த கிரியா யோகத்தை பாபாஜி சைவ சித்தாந்தத்தில் சொன்னபடி சைவ சித்தாந்த சிவ யோகத்தில் இருந்து கொணர்ந்திருக்கின்றார். ஆகவே பாபாஜிக்கு முருகனும் சிவனும் தொடர்புடையவர்கள் இந்த யோகத்தில். அதேபோல் முருகனுக்கும் சிவனுக்கும் இடையில் கூட தொடர்புண்டு. எங்களுக்கு உலகியல் அளவில் முருகன் சிவனின் குழந்தை ஆக தெரியும். அப்படியே அவரை வணங்குகின்றோம். இருப்பினும் இந்த முருகக் கடவுள் என்னென்று அவதரித்தார், என்னென்று தோன்றினார் என்று பார்க்கும்போது அது சிவனுடைய நெற்றிக்கண் தீப்பொறியில் இருந்து 6 பொறிகளாக புறப்பட்டு சரவணப் பொய்கையில் 6 தாமரையில் இந்த குழந்தைகள் 6 தோன்றின. அதை அன்னை உமாதேவியார் எடுத்து ஒன்றாக சேர்த்தபோது அணைத்தபோது அது 6 முகக் கடவுளாக உருமாறியது. ஆகவே இந்த தோற்றம், முருகனின் தோற்றம் முழுக்க முழுக்க சிவனின் தீப்பொறியில் இருந்து, நெற்றி தீப்பொறியில் இருந்து வந்தது. ஆதலால் தான் முருகக் கடவுள் ஞானக் கடவுளாக வர்ணிக்கப்படுகின்றார். ஆகவே அந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? சிவனின் நெற்றியில் இருந்து வந்தது. புருவ மத்தியில் தான் நாங்கள் ஞானத்தை தேடுகின்றோம். அதில் இருக்கும் அக்னியை நோக்கித்தான் எங்களுடைய குண்டலனியை எங்களுடைய பயிற்சி மூலம் ஏற்றுகின்றோம். சிறிது சிறிதாக அந்த நிலையில் ஆக்ஞா சக்கரத்தை நாங்கள் எட்டி பிடிக்கும் போது சிவன் சகசார சக்கரத்திலிருந்து சிவனுடைய அதே ஒளியை அண்டத்தில் எங்களுக்கு காட்டுவார். அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருப்பது என்பதற்கு அமைய எங்களுடைய நெற்றி கண்ணில் இருக்கும் அக்னியை, சிவன் அக்னியை நாங்கள் எங்களுடைய பயிற்சி மூலம், பிராணயாம பயிற்சி மூலம் அதை அடைந்து அதை காணும் போது அண்டத்தில் இருக்கும் சிவனின் ஒளி எங்களுக்கு கிடைக்கின்றது. அந்த நேரம்தான் சிவன் எங்களை நோக்கி வருகின்றார் எங்களை அணைப்பதற்கு. ஆகவே எங்களுடைய பயிற்சி மூலம் நாங்கள் அந்த நிலையை அடைய வேண்டும். ஆன்மாவை, குண்டலினி சக்தியை அந்த நிலைக்கு ஏற்ற வேண்டும். அதுதான் எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தில் நடைபெறும் விடயம். இதையே இந்த கார்த்திகை திருநாளில் 5 பூதங்களுக்கான கோயில்களாகிய நிலத்துக்குரிய கோயிலாகிய காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயில், நீருக்குரிய கோயிலாகிய திருவண்ணாமலை சாரி திருவானைக்கால் திருச்சியில் இருக்கும் திருவானைக்கால் கோயில், நெருப்பு கோயில் கோயிலான திருவண்ணாமலை அண்ணாமலையார், காற்று கோயிலான திருக்காலாத்தி காலாத்தீஸ்வரர், அதைவிட ஆகாயத்துக்குரிய கடவுளான சிதம்பர நடராஜர். இந்த 5 பூஜ ஸ்தலங்களில் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் திருவண்ணாமலை சிறப்பு பெறுகின்றது. அதற்குரிய காரணம், திருவண்ணாமலை தான் நெருப்புக்குரிய கோயில். அது மாத்திரமல்ல, அந்த சிவன் அக்னியாக இருக்கும் இடத்தில்தான் ஞானம் இருக்கின்றது. ஆகவேதான் இந்த கார்த்திகை தீப திருவிழாவில் இந்த நாளில் அது திருவண்ணாமலையில், திருவண்ணாமலை உச்சியில் அந்த ஒளியை காண்பதற்காக பல கோடி மக்கள் அங்கு திரழுவார்கள். வருடம் 12 மாதங்களில் பௌர்ணமி வந்து போகின்றது. எல்லா பௌர்ணமிகளிலுமே திருவண்ணாமலை சிறப்பு பெறுகின்றது. ஆனால் கார்த்திகையில் வார பௌர்ணமி, கார்த்திகை நட்சத்திரத்துடன் சேர்ந்து வார பௌர்ணமிதான் ஒரு உன்னதமான பௌர்ணமி. அதைத்தான் நாங்கள் கார்த்திகை தீபமாக பார்க்கின்றோம். ஆகவே எங்களுடைய பைக்கிரியா பயிற்சியில் இருக்கும் அண்டத்து பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் என்று சொல்வது போல அதை நாங்கள் நேரடியாக பார்ப்பதென்றால் இந்த உலகத்தில் இருக்கும் இயற்கையுடன் சேர்த்து அது திருவண்ணாமலை. அந்த மலை உச்சியில்தான் சிவனின் பிளம்பை, கீழே மலை அடிவாரத்தில் இருக்கும் ஆன்மாக்கள் தங்களுடைய அக்கினியை தங்களுடைய நெற்றி பொற்றிலும் வைத்திருக்கின்றார்கள். எல்லா ஆன்மாக்களும் அதை அடைய வேண்டும். நெற்றி பொட்டை அடைந்து பயிற்சி மூலம் அதற்கு மேல் அந்த மலை உச்சியில் இருக்கும் சிவனின் ஒளியை தரிசிக்க வேண்டும். அதை நாங்கள் உபமானமாக திருவண்ணாமலையில் கண்களால் பார்த்தாலும் உணர்வால், பயிற்சியால் அதை செய்து அந்த நிலையை எங்களுடைய உள் உடலால், உள் மனதால், அகநோக்கால் பார்க்க வேண்டும். அதுதான் கிரியா யோகா பயிற்சியின் அணி அதி உயர்ந்த நிலை. ஆகவே இந்த கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் பெரிதாக கொண்டாடப்படும். அதுவும் அந்த கார்த்திகை மாதத்தில் வர இருக்கும் பௌர்ணமி மிகவும் முக்கியமான பௌர்ணமி. அந்த பௌர்ணமி தான் நாளைய தினம். அந்த பௌர்ணமியில் கிடைக்கும் கார்த்திகை நட்சத்திரம்தான் கார்த்திகை தீபம். ஆகவே எங்களுடைய கிரியா யோகத்தை பொறுத்தவரையில் இது சிவனுக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுகின்றது, முருகனுக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுகின்றது. முருகன் எங்களுக்கு ஞானக் கடவுளாகவும், சிவன் எங்களுக்கு எங்களுடைய துரியாதீதத்தில் நாங்கள் காண வேண்டிய ஞான ஒளியாகவும் திகழ்கின்றார். ஆகவே பஞ்சபூத கோயில்களில் நெருப்புக்கு உதாரணமாக நெருப்புக்காக இருக்கும் கோயிலாகிய திருவண்ணாமலை எங்களுடைய பயிற்சியில் 5 பஞ்சபூத கோயில்களுமே முக்கியமானது. திருவண்ணாமலை அதில் மிகவும் முக்கியமானது. ஆகவே இந்த திருவண்ணாமலையை சில விடயங்கள் கேள்விப்பட்டதுகளை மாத்திரம் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். ஏனென்றால் எல்லாம் யோகத்திற்கு தேவையான விடயங்கள். இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் என்று சொல்லுவார்கள், அதாவது மலையை சுற்றி நடப்பது. அது மிகவும் அற்புதமாக இருக்கும். எங்களுடைய சாதனையில் எங்களுடைய சாதகர்கள் உங்களுடைய வாழ்நாளில் ஒருமுறை ஆவது அந்த திருவண்ணாமலையை சுற்றி ஒருமுறை வலம் வர வேண்டும். அதை நீங்கள் பாபாஜியிடம் கோரிக்கையாக வைக்க வேண்டும். அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் உங்களுடைய சாதனை பயிற்சிக்கு. அதை எங்களுடைய குருமார்கள், இரு குருமார்களும், என்னுடைய இரு குருமார்களும் பல இடங்களில் சொல்லி இருக்கின்றார்கள். அதை அடையாதவர்கள் அதை நோக்கி பாபாஜியிடம் வேண்டுங்கள். ஒரு நேரம் நீங்கள் திருவண்ணாமலை போகும்போது அந்த கிரிவலத்தை நீங்கள் செய்ய வேண்டும். கிரிவலம் எங்களுக்கு என்னத்தை தருகின்றதென்றால், நாங்கள் சிவனை சுற்றி வருவதாக நீங்கள் கருதலாம். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நடக்கும் எல்லா சுழற்சிகளையும் சுழற்சியால் இருக்கும் பலன்களையும் உங்களுடைய சாதனையில் அது அண்டத்திலிருந்து தருகின்றது. ஏனென்றால் இந்த உலகத்தை எடுப்பீர்களாக இருந்தால் சூரியன் சந்திரன் பூமி இனி கோள்கள் எல்லாம் சுழற்சியிலேயே இருக்கின்றது. நாங்கள் கூட சுழற்சியில் தான் இருக்கின்றோம், ஆனால் நாங்கள் அதை உணர்வதில்லை. ஏனென்றால் நின்றிடத்திலேயே இருக்கின்றோம். ஆனால் உங்களுடைய பூமி, நீங்கள் நிற்கும் பூமி, நீங்கள் நிற்கும் நிலம் சுழன்று கொண்டே இருக்கின்றது. அது 365 நாட்கள் எடுத்தால் அது சூரியனை சுற்றி வருகின்றது. தன்னைத்தானையும் சுற்றி சூரியனையும் சுற்றி வருகின்றது. அந்த 365 நாட்கள் அது சூரியனை சுற்றுவதால் தான் எங்களுடைய கிரியா யோகத்தில் இந்த சாதனை பயிற்சியை நீங்கள் தீட்சை எடுத்து செய்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய வாழ்நாளில் ஒருமுறையாவது இந்த 365 நாட்களையும் தவறாமல் தொடர்ந்து சாதனை செய்து வர வேண்டும் என்று குருமார்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு பல விடயங்கள் தெரிய வரும். அந்த நிலையை நீங்கள் எட்டி பிடித்து விட்டால், ஆனால் அந்த தொடர்ச்சியான வைராக்கியமான சாதனை நீங்கள் செய்ய வேண்டும். 30 நிமிட சாதனைகள் ஒவ்வொரு நாளும் தவறாது அந்த 365 நாளும் செய்ய வேண்டும் என்று கிரியா யோகத்தில் சொல்லப்பட்டிருப்பதும், நீங்கள் அண்டத்தில் இருக்கும் மலையை சுற்றி வருவதும் எல்லா கருத்துக்களும் ஒன்றுதான். ஆனால் செயல்முறையில் அதை நீங்கள் பயிற்சியில் கொண்டு வர வேண்டும். ஆகவே இந்த பயிற்சியில் இந்த உடலில் நீங்கள் எப்பாவது ஒரு சுழற்சியில் ஏதாவது ஒரு வருடத்தில் முதல் நாளிலிருந்து கடைசி நாள் வரை என்றதல்ல, எப்பாவது ஒரு நாளை தொடங்கி அந்த நாள் அடுத்த வருடம் வரும் வரையும் இந்த பயிற்சியை விடாது தொடர்ச்சியாக செய்து பழகுங்கள். பாருங்கள், ஒரே ஒரு தடவை. இதை சுவாமி ராம் அவர்கள் எனக்கு தீட்சை தந்த குரு முக்கியமாக எங்களுக்கு அதை விளங்கப்படுத்தி இருக்கின்றார். யோகி ரமையா அவர்களும் பல சத்சங்கங்களில் அதை சொல்லியிருப்பதை நான் கேட்டிருக்கின்றேன். ஆகவே அப்படியான உன்னதமான மலையை சுற்றி கிரிவலம் வருவது மிகவும் முக்கியமானது. அதைவிட அந்த மலையை சுற்றும் போது நீங்கள் சில விடயங்களை அவதானிக்கலாம். மலையில் ஒரு புறத்தில் இருந்து பார்க்கும் போது, ஒரு புறம் என்று சொன்னால் மலைக்கு நான்கு புறங்கள் இருக்கும், ஒரு புறத்தில் இருந்து பார்க்கும் போது அந்த மலை ஒரு மலையாக உங்களுடைய கண்ணுக்கு தெரியும். இன்னொரு 90 பாகை போய் மற்ற பக்கத்தில் இருந்து பார்க்கும் போது அந்த ஒரு முகமாக ஒரு மலையாக தெரிவது சிவன். இன்னொரு பகுதியில் இருந்து பார்க்கும் போது அந்த மலை ரெண்டு பகுதிகளாக தெரியும், அது சிவனும் உமையாளும். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு பக்கமாக போய் அடுத்த பக்கத்தில் போய் நின்று பார்த்தால் அது மூன்று பகுதிகளாக தெரியும். அந்த மூன்று பகுதிகளும் தான் அந்த மலைக்குரிய பெருமையான பிரம்மா சிவன் விஷ்ணு மூவரையும் குறிப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த மலையில்தான் பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனை விட தாங்கள் பெரியவர்கள் என்று அகங்காரத்தில் இருந்தபோது சிவன் அவர்களுடைய அந்த அகங்காரத்தை குறைப்பதற்காக தன்னுடைய அடியையும் முடியையும் தேடுங்கள், தான் ஒத்துக்கொள்ளுகின்றேன், நீங்கள்தான் பெரியவர்கள் என்று சொல்ல அவர்கள் இருவரும் அடிமுடி தேடினார்கள். அது திருவண்ணாமலையில் தான் நடந்தது. அந்த மலையில்தான் அந்த இடத்தில்தான் சிவன் சோதிப்பிழம்பாக நின்றபோது பிரம்மன் பறவையாகவும் விஷ்ணு பன்றி மாதிரி ஒரு மிருகமாகவும் நிலத்திற்குள் தோண்டிக்கொண்டு போனதாகவும் பிரம்மா பறந்து உயர உயர பறந்து போய் பார்த்தும் அந்த அடியையும் முடியையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது, தங்களுடைய பிழையை உணர்ந்தார்கள். அந்த அதற்குரிய நாளாகவும் இந்த கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் கொண்டாடப்படுகின்றது. ஆகவே இந்த மலை எங்களுடைய ஆணவத்தை அடக்கக்கூடிய ஒரு மலையாகவும் அது எங்களுக்கு இருக்கின்றது. ஆணவ மலத்தை ஒடுக்கக்கூடியதாகவும் இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடியதாகவும் பல அற்புதமான விடயங்கள் அமைந்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நான் அந்த ஸ்தலத்துக்கு தரிசித்திருக்கின்றேன். அந்த ஸ்தலத்துக்குள் உள்ளே போவீர்களாக இருந்தால் மற்றைய நான்கு பஞ்சபூத ஸ்தலங்களின் சிவனம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது நிலத்துக்குரிய காசி ஏகாம்பரேஸ்வரர் கோயிலும் ஏகாம்பரேஸ்வரர் நாதனும் சிவனும், நீருக்குரிய திருச்சி திருவானைக்கால் சிவனும், காற்றுக்குரிய திரு காளாத்தி சிவனும், ஆகாயத்துக்குரிய நடராஜரும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ஸ்தலத்தில். அது மாத்திரமல்ல, எங்களுடைய உடலில் இருக்கும் சக்கரங்களில் இந்த ஸ்தலம் மணிபூரக சக்கரத்திற்கு ஈடாக சொல்லப்படுகின்றது. ஆகவே பல விதங்களில் நான் இந்த ஸ்தலத்தை நாங்கள் உற்று நோக்குவோமாக இருந்தால் இந்த ஸ்தலத்தின் பெருமை, இந்த ஸ்தலத்துக்கும் யோகத்துக்கும் சம்பந்தமான விடயங்கள் பல பல. ஆகவே நான் உங்களுக்கு பழைய சத்சங்கங்களில் சொன்னது போல கிரியா சாதகர்கள் எல்லோரும் 18 சித்தர்மார்களுடைய கோயில்களுக்கும் பஞ்சபூத ஸ்தலங்களுக்கும் 6 படை வீட்டிற்கும் நீங்கள் இந்தியா போகும்போது முடிந்தளவு இந்த ஸ்தலங்களுக்கு சென்று அதைவிட கிரியா யோகத்திற்கான இடங்களாகிய பாபாஜி பிறந்த பரங்கிப்பேட்டை கோயில், யோகியாருடைய சமாதி கோவில், அதைவிட பாபாஜி யோகியாரால் கட்டப்பட்ட 15 சித்தர்கள் கோயில், இப்படியான பல இடங்களுக்கும் நீங்கள் இந்தியாவில் சென்று செல்லும் போது உங்களுடைய சாதனை செய்ய வேண்டும். அதை வாழ்க்கையில் ஒரு முறையாவது செய்ய வேண்டும். அங்கு சாதனை செய்யும் போது ஒவ்வொரு சலஸ்துக்குரிய விடயத்தையும், அண்டத்தில் இருக்கிற விடயத்தை, உங்களுடைய பிண்டத்தில் அது எங்கே அமைந்திருக்கின்றது, சக்கரங்களில் எங்கெங்கே உடலில் இருக்கின்றது என்பதை உணர்ந்து புறசாதனையும் அகசாதனையும் நீங்கள் செய்து இந்த கிரியாயோகா பயிற்சியில் நீங்கள் மேலும் மேலும் வளர வேண்டும். மேலும் மேலும் வளர்வதற்கு இப்படியான சாதனைகளை நீங்கள் செய்ய வேண்டும். செய்து உங்களுடைய சாதனையை பெருக்க வேண்டும். அந்த சாதனைக்கு எங்களுக்கு சத்குரு கிரியா பாபாஜி உதவியாக இருக்கின்றார். நாங்கள் இந்த பயிற்சி மூலம் சிவனை நோக்கி செல்ல வேண்டும். அதற்கு எல்லா அருளும் உங்களுக்கு சாதகர்களாக இருக்கிற உங்களுக்கு அவர்கள் மூலம் கிடைக்க வேண்டும், எங்களுடைய குருமார்கள் மூலம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து உங்களை கேள்விகளுக்கு விடை காண பாபாஜியுடன் சேர்ந்து அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய
ஓம்
நமோ.
சிவாய நமோ.